விடுதலை புலிகளின் கடற்படையின் வரலாற்றினை தாங்கி வருகின்றது கடற்புலிகளின் வரலாற்று தடங்கள். பாகம் 10.
அவனது குறைந்த பாடசாலை கல்வியின் போதும் கூட பெரிய திட்டமிடல் திறன் இருந்தது. அது புரிந்தவர்கள் எண்ணிக்கை குறைவாகவே இருந்தது. அவனது எதிர்பார்ப்புக்கெல்லாம் அவனுக்கு களம் கிடைக்கவில்லை. கடல் அவனை மறைத்து வைத்திருந்தது. ஒரு மிக முக்கிய கடல் பயணம் தேவை பெரியது. டேவின் தேவையான ஒழுங்குகளை வளமை போல் சரிபார்க்கின்றான். கடல் தெரிந்தவர்கள் கடலில் ஓட தயங்கும் காலநிலை. ஆனாலும் பிரயாணம் அவசியமானதாகவும் ஒத்திவைக்க முடியாததாகவும் இருந்தது. கடலை தவிர எல்லாமே வளமை போலதான். வளமையான தடபுடல், வேகமான பிக்கப், பெரிய நம்பிக்கை விதையை நெஞ்சில் விதைத்துவிட்டு டேவிட் ஆயத்தமாகின்றான். வளமையாக ஓடி திரியும் நேவியையும் காணவில்லை. எல்லாமே நம்பிக்கையுடன் இருக்கிறது. வண்டி புறப்படும். அதுவும் வண்டியுடன் டேவிட் நேரில் புறப்படும். காரணம் சொல்லாவிட்டாலும் வளமை போலவே ஊகித்து கொண்டு டேவிட்டை அன்புடன் வளர்த்து பாதுகாத்த மக்கள் வழியனுப்புகிறார்கள். அவனுடன் மிக அன்பாக பழகியவர்களில் நல்லாய் கடல் தெரிந்தவர்கள் அன்று கரைக்கு வரவில்லை. படகு நீரில் இறங்குகிறது. குழந்தை பிள்ளையை கையிலே பிடித்து கூட்டிச் செல்லும் வாஞ்சையுடன் இரு கரையிலும் ஆட்கள் வரிசையாய் நின்று படகினை கடலுள் இழுத்துச் செல்கின்றார்கள். இடுப்பளவு தண்ணீரில் இறங்கிய பின்னர் அணியத்தில் நின்ற அரிதடியால் ஊன்ற படகு தள்ளாடி நகர, அண்ணாந்து நின்ற எஞ்சின் வாள்கள் தண்ணீரில் குளிக்க, எல்லாமே வளமை போலவே. நல்லாய் சர்வீஸ் போட்ட எஞ்சின் ஒரு இழுவையில் ஸ்டார்ட் பெற, இருட்டில் நின்ற தோழர்களும் மக்களும் வண்டியில் நிற்பவர்களுக்கு தெரியாது என்று தெரிந்தும் கையை உயர்த்தி மெல்ல அசைக்கின்றார்கள். வண்டியில் நின்றவர்களும் கை அசைத்திருப்பார்கள். ஒரு எஞ்சினில் கொஞ்ச தூரம் ஓடிப்போய் நின்று தயாராகையில் துணியில் பொத்தி டோர்ச் லைட் அடிப்பது தெரிகிறது. அல்வா அல்வா என்ன மாதிரி. பிரச்சனை இல்லை, குதிரைக்கு சாப்பாடு கொடுக்கினம், கரிகாலனின் பதில் ஓக்கில் கேட்கிறது. பின் ஒவ்வொரு எஞ்சினாக சத்தமிட படகு நகராமலேயே எஞ்சின் சத்தம் அதிகரித்து குறைந்து மிக அதிகரித்து தணிவது கேட்கிறது. படகு வளமை போல் பலப்புறமாய் வட்டமிட்டு நிழலாய் நகர்கிறது. எப்போதும் போல் தேவையும் கடலும் தவிர மற்ற எல்லாம் வளமை போல. நீரை கிழித்து வெண்ணுரை கிளம்ப அலையில் எழும்பி பாய்ந்து படகு புறப்பட்டு விட்டது. அதிகரித்த சத்தமும் கரையில் கூடிய கூட்டமும் சிறிது சிறிதாய் மறைய, கடல் தெரியாதவர்களின் திருப்தி பெருமூச்சுடன் கடலை தெரிந்தவர்களின் கனத்த பெருமூச்சு கலந்தபோது வண்டி வெளிக்கிட்டு விட்டது. எஞ்சின் சத்தம் கரைவதற்கு முன்னரே கரையிலுள்ள ஓக்கி அல்பா அல்பா என அழைத்தது. தண்ணி அடிக்குதுதானே ஓக்கி, அதுதான் லொக்டீப்பில் வச்சிட்டு போல என கூறிவிட்டு முயற்சியை கைவிடும் போது கூட எஞ்சின் சத்தம் கேட்டு கொண்டுதான் இருக்கிறது. நேரம் கரைய முகாமுக்கு திரும்ப நினைக்கும் வேளையில் தூரத்து முகாம் ஓக்கியில் ஒரு அவசர அழைப்பு. ஓக்கியில் அல்வா தொடர்படுத்தது. என்னவாம், கிளியர் இல்லை, சரியா விளங்க இல்லை, பிராவோ பிராவோ என்று அவையல் கூப்பிட்ட மாதிரி இருந்தது. சொல்லு, போட் வெடிச்சிட்டுது, வண்டி அனுப்புங்கோ என்ற மாதிரி கிடந்தது. அவையல் என்ற கிளியர் இல்லை, ஒன்றும் விளங்க இல்லை. ஆர் கதைச்சது, டேவிட் என்ன மாதிரி தான் கிடந்தது, ஒன்றும் விளங்க இல்லை. அடுத்த படகினை ஆயத்தம் செய்த வேளை, இன்ஜின் எடுக்க பிக்கப் விரைந்த வேளை, உறுதியற்ற போக்கி செய்தியை நம்புவதா இல்லையா என்று யோசித்த வேளை, நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. அலை விரிந்து கொண்டிருந்தது. சன்னதம் கொண்டு நின்ற கடல் தேடப்போகும் படகினை தேடப்போகவென மற்ற படகினை தயாராக்க வைக்கும் கடல். நேரம் செல்ல செல்ல போக்கி செய்தி பிரமையோ என நினைக்க வைக்கும் வெறுமையுடன் காத்திருக்கும் வேளையில் தேடப்போன படகின் ஓக்கி அழைக்கிறது. அரிய கண்டுட்டம், தூரத்தில் இன்னும் ஒரு ஆள் தெரியுது, என்ன மாதிரி என்ன மாதிரி என்ற ஓக்கிக்கு பதில் சொல்லாமல் தேடும் படகு கரை நோக்கி வர படகில் அரியுடன் ரட்னா. என்ன நடந்தது, போட் பிரிஞ்சிட்டுது, நடுவாளம் முறிஞ்சு அணியம் தனிய கடையார் தனிய டெண்டா போச்சுது, மற்றாக்கள் என்ன மாதிரி, டேவிட் அண்ணன் என்ன மாதிரி, இருட்டுக்க எல்லாரையும் கூப்பிட்டு டேவிட் அண்ணன் உண்டாக்கினவர், எல்லாரையும் நீந்த சொல்லி போட்டு அவர் கரையாளனை கூப்பிட்டு தன்னட்டு எடுத்தவர், முழு விடயங்களையும் சொல்ல முடியாமல் அரியும் ரட்னாவும் மயங்கி விட்டார்கள். மீட்கப்பட்ட இருவரும் உப்பு நீரால் உதடுகள் வெடித்து முகம் புண்ணாக்கி கோலம் கெட்டு போயிருந்தார்கள். படகுகள் போயின வந்தன. செய்தி கேள்விப்பட்ட சனமெல்லாம் கரை முழுக்க கூடி நின்று தேடினர். படகுகளின் தேடுதலுக்கு மேலாக டேவிட்டின் திறமையில் எல்லோரும் நம்பிக்கை கொண்டிருந்தனர். முதலும் ரெண்டு நாள் கடலுக்கு கடந்து வந்து சேர்ந்தவன் தானே, மன்னாரில் ஒருக்கா ரெண்டு பொம்பளை பிள்ளையில தனியில கொண்டு வந்து சேர்த்தவன். டேவிட்டின் நீச்சல் திறமையில் எல்லோருக்கும் நம்பிக்கை இருந்தது. இந்த மட்டு நீச்சல் படியங்களே வந்து சேர்ந்துட்டாங்களாம், டேவிட் ஏன் பெறமாட்டான். எல்லோரும் நம்பிக்கையுடன் காத்திருந்த போதும் ஹரி வைத்தியசாலையில் கூறிக்கொண்டிருந்தான், எங்களை நீந்த சொல்லி போட்டு அவர் கரிகாலனைத்தான் இழுத்து கொண்டு நின்றவர். படகில் சென்றவர்களில் கடலுடன் கொஞ்சம் பரிச்சயம் இல்லாத நீச்சல் தெரியாதவன் கரிகாலன் மட்டும்தான். எல்லோரும் நம்பிக்கையுடன் இருந்தபோதும் ஹரியையும் ரட்னாவையும் தவிர வேறு எவரும் வரவில்லை. கரிகாலன் வரவில்லை, டேவிட்டும் வரவில்லை. கடல் புலிகளின் கடல் ஆதிக்கம். இரண்டாவது கட்ட ஈழப்போரின் பிரதான இராணுவ கேந்திர இலக்கு யாழ்ப்பாண குடாநாட்டு முற்றுகையாகும். இந்த இலக்கு வெற்றி கண்டால் விடுதலை புலிகளின் அசவியக்க ஆற்றலை துண்டித்து புலிப்படை வீரர்களை குடாநாட்டுக்குள் முடக்கி போரை தனக்கு சாதகமான முறையில் நகர்த்தி செல்லலாமென சிங்கள இராணுவ தலைமை திட்டம் தீட்டியது. ஆனையிரவு சமரை தொடர்ந்து இந்த திட்டம் செயல் வடிவம் பெறத் தொடங்கியது. வெற்றிலைக்கேணி இராணுவ முகாம் விஸ்தரிக்கப்பட்டது. வெற்றிலைக்கேணியிலிருந்து ஆனையிரவு தளம் வரை கிட்டத்தட்ட 8 மைல் தூரத்துக்கு நீண்டதொரு இராணுவ வேலி அமைக்கப்பட்டது. பல கோடி செலவில் பல ஆயிரம் இராணுவத்தினரை குடியமர்த்தி பிரமாண்டமான இராணுவ முற்றுகை வலயம் நிறுவப்பட்டது. இதன் உடனடி விளைவாக ஊரியான் பாதைக்கு மூடுவுலா நடந்தது. இது ஒருபுறம் இருக்க சிங்கள இராணுவம் பூநகரி பிரதேசத்தை ஆக்கிரமித்து சங்குப்புட்டி கீரதீவு பாதையை மூடியது. நாகதேவன் துறையிலிருந்து கல்முனை வரை கிட்டத்தட்ட 10 மைல் வரை இன்னுமொரு இராணுவ வேலி நிறுவப்பட்டது. அத்துடன் நீரேரி பிரதேசத்தில் போக்குவரத்தை முறியடிப்பதற்காக நாகதேவன் துறையில் ஒரு சிறிய கடற்படை தளமும் அமைக்கப்பட்டது. கடற்பரப்பு நகர்வலை கண்காணிக்க ரேடர் நிலையமும் பீரங்கி தளமும் நிறுவப்பட்டதுடன் கடல் ரோந்துக்காக பல நீரூந்து விசைப்படகுகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. யாழ்ப்பாணத்தின் கழுத்தை சுற்றி முள்வேலி இருக்கப்பட்டது. முற்றுகை வலயம் முற்று பெற்றுவிட்டதாக இராணுவ தலைமை எண்ணிக்கொண்டது. வெற்றிலை கேணியிலிருந்து கல்முனை வரை யாழ்ப்பாணத்துக்கு விலங்கிடப்பட்டு விட்டதாக சிங்கள பேர்ணவாதம் திமிர் கொண்டது. இந்த நீண்ட நெடுந்தூர முற்றுகையில் 10,000-க்கும் மேற்பட்ட துருப்புக்கள் முடக்கப்பட்டன. போராளிகளின் நடமாட்டமும் பொதுமக்களின் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுவிடுமென கொழும்பு எதிர்பார்த்தது. போருக்கு ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் கேந்திர நுட்பம் வாய்ந்த ஒரு பாரிய திட்டத்தை செயல்படுத்தி விட்டதாக முப்படை தலைமையகம் திருப்தி கொண்டது. ஆனால் நடந்ததோ வேறு. முற்றுகை முறியடிக்கப்பட்டது. கிளாலி கடற்பரப்பில் புலிகள் இயக்கம் புதிய பாதையை திறந்துவிட்டது. கிளாலி கடலில் கடற்புலிகள் தமது கடல் ஆதிக்கத்தை நிலைநாட்டினர். வரலாற்றில் முதல் தடவையாக தமிழீழ விடுதலை போரில் எமது கடல் பிரதேசத்தின் ஒரு பகுதியில், அதுவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த யாழ் கடல் நீரேரியில் கடற்புலிகளின் மேலாதிக்கம் நிலைநாட்டப்பட்டுள்ளது. இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது? விடுதலை புலிகளின் போராட்டம் படிநிலை வளர்ச்சி போக்கில் ஒரு முக்கிய வரலாற்று திருப்பமான இந்த நிகழ்வு எப்படி இடம்பெற்றது? நீண்ட கடற்பரப்பும் நீர்நையும் நீரேரிகளும் கொண்ட எமது பிரத்யேகமான பூகோள சூழலில் கடலாதிக்கத்தின் முக்கியத்துவத்தை தலைவர் பிரபாகரன் நன்கு உணர்ந்திருந்தார். போராட்டம் முதிர்ச்சி பெற்று இறுதிக்கட்டத்தை நெருங்கும் பொழுது யுத்தத்தின் போக்கை நிர்ணயிப்பது கடலாதிக்க போர் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். இந்த மதிநுட்பமான தூரநோக்கு பார்வையின் பெறுபராக கடற்புலி அமைப்பு உருவாக்கம் பெற்றது. போராட்ட நிர்பந்தங்களுக்கு ஏற்ப துரித வளர்ச்சியும் கண்டது. கடல் போர்க்கலையில் அனுபவம் பெற்றது. தரை யுத்தங்களின் வேகம் தணிந்து போக, குடநாட்டு முற்றுகை இறுக, கிளாலி கடற்பரப்பு போர்க்களமாக மாறியது. வரலாற்று சிறப்புமிக்க யுத்த காண்டம் தொடங்கியது. கடந்த 10 மாதங்களாக தமிழீழ போர் கிளாலி கடலில் மையம் கொண்டிருக்கிறது. அங்கு உக்கிரமான கடற்சண்டை நிகழ்ந்து வருகின்றது. 5 கடல் மைல் அகலமும் 15 கடல் மைல் நீளமும் கொண்ட விரிந்த கடற்பரப்பில் சிங்கள கடற்படையும் தமிழீழ கடற்படையும் மாறி மாறி தொடர்ச்சியாக மோதி வருகின்றன. இரவில் வான வேடிக்கை ஒன்று நடைபெறும் இந்த கடற்சமர்களை எமது மக்கள் கண்டு களிப்பதும் உண்டு.
உறவுகள், இதுவரை கடற்புலிகளின் வரலாற்று தடங்களை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம்.